Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We have now come to the book of Isaiah in our study through the Bible.
வேதாகமம் முழுவதும் என்ற இந்த தொடர் வேதாகம படிப்பிலே நாம் இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம்.
Isaiah is the first of 17 books in the prophetical section of the Old Testament.
பழைய ஏற்பாடு புத்தகங்களிலே தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலே மொத்தம் 17 புத்தகங்கள் இருக்கிறது. அதில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் தான் முதலாவது புத்தகம்.
That's from Isaiah to Malachi.
ஏசாயாவிலிருந்து மல்கியா வரை தீர்க்கதரிசன புத்தகங்களாகும்.
And the book of Isaiah we could divide into two parts very easily.
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் எளிதாக இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம்.
Isaiah did not divide his book into chapters.
ஏசாயா தன்னுடைய புத்தகத்தை அதிகாரங்களாக பிரிக்கவில்லை.
In fact, the whole Bible was divided in chapters just a few centuries ago.
ஒரு சில நூற்றாண்டுகள் முன்பாக தான் முழு வேதாகமுமே இந்த அதிகார பிரிவுகள் வந்தது.
That was done by a man divided into chapters and verses just for convenience of reference, that's all.
நாம் குறிப்புகளை எளிதாக எடுக்கும்படிக்காக அவர் அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரித்திருக்கிறார்.
But otherwise these prophets they wrote continuously.
அல்லது இந்த தீர்க்கதரிசிகள் தொடர்ந்துதான் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள்.
But when we see the way Isaiah is divided,
ஏசாயா எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்பொழுது,
the first 39 books is one section.
முதல் 39 அதிகாரங்கள் ஒரு பகுதியாக இருக்கிறது.
And the second 27 books is another section.
இரண்டாவது பகுதியாக மீதியுள்ள 27 புத்தகங்கள் இருக்கிறது.
And it's very interesting that in Isaiah the first 39 chapters deal with the Old Testament prophecies.
இங்கே பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்னவென்றால், முதல் 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகங்களை தீர்க்கதரிசனங்களை குறிக்கிறது.
Just like the Old Testament has got 39 books.
பழைய ஏற்பாட்டில் எப்படி 39 புத்தகங்கள் இருக்கிறதோ அது போல.
And the New Testament has got 27 books.
புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கிறது.
And the last 27 chapters of Isaiah deal with New Testament prophecies.
அதே போல கடைசி 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களை கொண்டதாகும்.
This is just a coincidence.
இது இப்படி அமைந்திருக்கிறதாக இருக்கிறது.
And it's I just mention it so that you can easily remember how this prophecy is divided.
இந்த தீர்க்கதரிசன புத்தகம் எப்படி பகுதி பகுதியாக பிரிந்திருக்கிறது என்பதை எளிதில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. இதை சொல்கிறேன்.
There are prophecies of judgment here and prophecies of comfort.
நியாய தீர்ப்பின் தீர்க்கதரிசனங்களும் இருக்கிறது, ஆறுதலின் தீர்க்கதரிசனங்களும் இருக்கிறது.
In the first section the most important chapter is chapter 6 where Isaiah sees a vision of the Lord.
முதல் இருக்கிற 39 புத்தக அதிகாரங்களிலே முக்கியமான அதிகாரம் 6 அதிகாரம். அங்கே ஏசாயா உன்னதமானவருடைய சிங்காசனத்தை பார்க்கிறான்.
And in the second section the most important chapter is chapter 53 which speaks about the lamb being led before its shearers and slaughtered.
இரண்டாவது பகுதியில் உள்ள முக்கியமான அதிகாரம் எதுவென்றால் 53 அதிகாரம். அங்கே அந்த ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கப்படுகிற இடத்திலே சத்தமிடாமல் கொண்டு போகப்படுகிறது போல இருக்கிறது.
So in chapter 6 we see the Lord on the throne.
ஆறாம் அதிகாரத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனை பார்க்கிறோம்.
And in chapter 53 we see the lamb crucified.
53 அதிகாரத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நாம் பார்க்கிறோம்.
And the lamb and the throne are brought together in Revelation chapter 5.
இந்த ஆட்டுக்குட்டியும் சிங்காசனமும் வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்திலே ஒன்றாக கொண்டு வரப்படுகிறது.
Where we see the lamb in the midst of the throne.
அங்கே சிங்காசனத்தின் மத்தியிலே ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கிறோம்.
When Jesus lived on the earth as a servant of God,
இயேசு இந்த பூமியிலே வாழும்பொழுது தேவனுடைய ஒரு ஊழியராய் வாழ்ந்தார்.
He also was a servant of all people.
எல்லா மனிதர்களுக்கும் அவர் பணியாளராய் வந்தார்.
Before he went to the cross.
சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக.
And in Isaiah also we see Jesus as the servant of Jehovah.
இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் இயேசுவை யெகோவாவினுடைய ஊழியராய் பார்க்கிறோம்.
In the chapters in the second section.
இந்த இரண்டாவது பகுதியில் உள்ள அதிகாரங்களிலே அப்படி நாம் பார்க்கிறோம்.
Before chapter 53.
53 அதிகாரத்துக்கு முன்பதாக.
Many times he is referred to as the servant of Jehovah.
அநேக இடங்களிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றுதான் இயேசுவை தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
There are two titles of God that occur very frequently in this book.
இந்த புத்தகத்திலே அடிக்கடி இரண்டு தேவனுக்குரிய பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது.
One is the Lord of hosts or the Lord of the armies of heaven.
வானத்தின் சேனைகளின் தேவன் என்று பொருள்படுகிற சேனைகளின் கர்த்தர் என்ற பதம் வருகிறது.
62 times.
62 முறை வருகிறது.
And another title that occurs 30 times is the Holy One of Israel.
இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்கிற பெயர் கிட்டத்தட்ட 32 முறைகள் வருகிறது.
The first refers to God ruling over all things in heaven and earth.
முதல் பெயர் தேவன் வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா காரியங்களும் ஆளுகிறவர் என்கிற பொருள் தருகிறது.
And the second name emphasizes his holiness.
இரண்டாவது பெயர் அவருடைய பரிசுத்தத்தை வலியுறுத்தி கூறுகிறது.
His sovereign rule and his holiness both are brought out very clearly in this book.
இந்த புத்தகத்திலே சர்வத்தையும் ஆளுகிற தன்மையையும் அவருடைய பரிசுத்தத்தையும் ஒருங்கிணைந்து கூறப்பட்டிருக்கிறது.
Another thing about Isaiah's prophecy.
ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய இன்னொரு அம்சம் என்னவென்றால்
There are more lengthy and clearer prophecies about Christ in this book. Than any other Old Testament book.
மேறு எந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே காணப்படுவதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனமாக அதிக வசனங்களை கொண்டதான புத்தகம் இந்த ஏசாயா புத்தகம்.
And the word salvation occurs in it very frequently.
அடிக்கடி இரட்சிப்பு என்கிற வார்த்தையும் இந்த புத்தகத்திலே வருகிறது.
As a prophet, Isaiah prophesied for about 50 years to the nation of Judah.
50 ஆண்டுகளாக யூதா தேசத்துக்கு ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தவனாய் இருக்கிறான்.
And history and tradition say that finally some king was angry with him and put him inside a log and cut him into two
ஒரு சரித்திரம் கூறுகிறது இவன் மேல் கோபமடைந்த ஒரு ராஜா இவனை ஒரு மரத்தொண்டோடு கூட வைத்து அப்படியே அவனை இரண்டாக அறுத்து விட்டான்
so he suffered like the messiah he spoke about would suffer
அவர் சொன்ன அந்த மேசியா எப்படி பாடுபட போகிறார் என்று சொன்னார் அதேபோல இவரும் பாடுபட்டார்
in that log in which he had hid himself they caught him and cut him into two
அவர் அங்கே ஒளிந்திருந்த அந்த மரத்தின் பின்னாக அவரை பிடித்து அவரை இரண்டாக வெட்டி விட்டார்கள்
Isaiah was killed why
ஏன் ஏசாயா கொல்லப்பட்டான்
Because he was a fearless prophet who spoke God's truth in strong words.
தேவனுடைய வார்த்தையை கடினமான வார்த்தைகளாலே பயமில்லாமல் பேசிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியாலே.
It's very rare to find preachers like that today.
இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கியார்களை பார்ப்பது மிகவும் அரிது.
Most preachers speak so softly and gently today to people because they want their money.
இன்றைக்கு அநேக பிரசங்கியார்களுக்கு மக்களுடைய பணம் தேவைப்படுகிறதுனாலே மிகவும் சாந்தமாக அமைதியாக பேசுவார்கள்.
And most of the messages are to make people feel good.
அநேக செய்திகள் ஜனங்கள் நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள் என்று உணர வைக்கும்
And even people who live in sin are never told to give up their sin.
பாவத்திலே வாழ்கிற மக்களை பார்த்து கூட நீங்கள் பாவத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள்
Most preachers today are influenced by psychology.
இன்றைக்கு அநேக பிரசங்கிமார்கள் மனோதத்துவ பாடத்தினாலே அவர்கள் செல்வாக்கு அதிகமாக பெற்றிருக்கிறார்கள்
So they'll never get killed, they'll just get money.
ஆகவே இவர்கள் கொல்லப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு பணம் தான் கிடைக்கும்
They're afraid of being criticized.
நம்ம யாராவது வர்ணித்து விடுவார்களோ விமர்சித்து விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள்
That's why you have hardly any prophets in the world today
ஆகவே தான் இன்றைக்கு உலகத்திலே தீர்க்கதரிசிகளை பார்ப்பது மிகவும் கடினம்
look how what Isaiah called these people
ஏசாயா அந்த ஜனங்களை எப்படி அழைத்தார் என்று
பாருங்க verse 10 he says you rulers of Sodom he says to the rulers of Jerusalem
எருசலேமே ஆண்ட அதிபதிகளை பார்த்து சோதோமின் அதிபதிகளே என்று கூறுகிறார்
I'm not surprised that such leaders finally cut him into two pieces
இப்படிப்பட்ட அதிபதிகள் இவனை துண்டு துண்டாக வெட்டினதிலே ஆச்சரியம் ஒன்றும் இல்லை
a prophet is never popular
ஒரு தீர்க்கதரிசி என்றைக்கும் பிரபலமாக இருப்பார்
Isaiah did not seek to please people or to impress them.
ஏசாயா எப்படி மக்களை கவரலாம் என்று சொல்லி அவன் பிரசங்கிக்கவில்லை.
He was a prophet who spoke what God wanted him to speak.
தேவன் அவனை என்ன பேசச்சனாரோ அதையே பேசின ஒரு தீர்க்கதரிசி
And it didn't matter to him whether people were offended or hurt or upset because he just told them what God told him to say.
தேவன் என்ன சொன்னாரோ அதையே அவன் சொல்வதில் விருப்பப்பட்டபடினாலே மக்கள் மனத்தாங்கள் அடைகிறார்களோ அல்லது இடறுகிறார்களோ என்று அவன் கவலைப்படவில்லை.
Even when people threatened to kill him that didn't frighten him.
அவனை கொல்லுவேன் என்று சொல்லி மக்கள் பயமுறுத்தின போதும் கூட அவன் அதை நிறுத்தவில்லை.
He was faithful to God.
தேவனுக்கு அவன் உண்மையுடனாயிருந்த
And the word that he spoke will one day judge all those people who heard it.
அவனுடைய அவன் பேசின வார்த்தைகள் ஒரு நாளில் எல்லாரையும் நியாயந்திருக்கும்.
Mostly he spoke to Judah although there are a few references to the other northern nation of Israel too.
அதிகபட்சமாக யூதாவோடு கூட தான் அவன் பேசினான் ஒரு சில இடங்களிலே இஸ்ரவேல் தேசத்துக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கான்.
We can say that God sent Isaiah to Judah to save it from being captured like the Israelites the northern kingdom was going to be taken captive by the assyrians
வடதிசையிலே இருக்கக்கூடியதான அந்த இஸ்ரவேல் ராஜ்யமானது அசிரியர்களாலே சிறைபிடிக்கப்படுவது போல இந்த யூதா மக்களும் சிறைபிடிக்கப்பட கூடாது என்பதற்காக தேவன் எச்சரிப்பாக ஏசாயாவை அனுப்புகிறார்
so much for an introduction
ஆகவே இந்த முகவரியோடு கூட நாம் தொடர்ந்து படிப்போம்
now we come to chapter 1 to chapter 27 which are the prophecies of judgment against judah
1லிருந்து 27 அதிகாரங்கள் வரை யூதா
and other nations
யூதாவுக்கும் மற்ற தேசங்களுக்கும் சொன்ன நியாய தீர்ப்பின் தீர்க்க தரிசனங்கள்
First of all with Judah
முதலாவதாக யூதாவுக்கு விரோதமாய் வருகிற
Chapter 1 to 12
1லிருந்து 12 வசனங்கள் 12 அதிகாரம்
God always begins with his people first
முதலாவது எப்பொழுதே தேவன் தம்முடைய ஜனங்களிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார்
Judgment must begin in the house of God first
நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது
Because they've got more light
ஏனென்றால் அவர்கள் அதிக வெளிச்சம்
பெற்றிருக்கிறார் The other nations don't have light
மற்ற தேசங்களுக்கு அவ்வளவு வெளிச்சம் இல்லை
They will not be judged by the same standard
அதே தரத்திலே அவர்கள் நியாயந்தீர்க்கப்பட
மாட்டார்கள் All of us are going to be judged by how much light we have
நாம் எல்லாரும் எவ்வளவு வெளிச்சம் பெற்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம்
So in chapter 1, Isaiah is describing first of all the backslidden condition of Judah.
ஒன்றாம் அதிகாரத்தில் யூதாவினுடைய பின்வாங்கி போன நிலையை இங்கே விவரிக்கிறார்.
You know, in the northern kingdom of Israel, they had had some powerful prophets like Elijah and Elisha who spoke very straight to them.
வடதிசையில் உள்ள இஸ்ரவேல் ராஜ்யத்திலே மிகவும் வல்லமையான தீர்க்கதரிசிகள் எலியா எலிசாவை போல இருந்தார்கள்.
But Judah didn't have any such prophets.
ஆனால் யூதாவுக்கு அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள்
இல்லை. In the southern kingdom.
இந்த தென் திசை ராஜ்யம்.
Even the best of Judah's kings had started well but ended up very badly, as we saw in 2 Kings.
இரண்டு ராஜாக்களிலே நாம் படித்தது போல யூதாவிலே உள்ள சிறந்த ராஜாக்கள் கூட நல்ல விதத்தில் ஆரம்பித்தார்கள், ஆனால் முடியும் பொழுது மோசமாக முடித்தார்கள்.
And because Judah didn't have godly leaders, the nation sunk to a very low level.
தேவபக்தியுள்ள தலைவர்கள் யூதாவுக்கு இல்லாதபடினாலே மிகவும் கீழான நிலைக்கு அந்த நாடு போய்விட்டது.
Isaiah was the first major prophet who prophesied like this strongly.
இவ்வளவு கடினமாய் பேசின தீர்க்கதரிசிகளிலே ஏசாயா தான் முதல் தீர்க்கதரிசி.
And as a result of his prophesying,
அவருடைய தீர்க்கதரிசனத்தின் விளைவாக
at last Israel, Judah got one good king, Hezekiah.
கடைசியாக யூதாவுக்கு ஒரு நல்ல ராஜா கிடைத்தான், அவன் தான் எசேக்கியா ராஜா.
I believe that Hezekiah came up because of Isaiah's preaching.
ஏசாயாவுடைய பிரசங்கத்தினால் தான் எசேக்கியா ராஜா வந்தான்.
Some, you see what result one prophet can do, one single man.
ஒரு தனி மனிதன் தீர்க்கதரிசி என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள்.
Whenever God sends a prophet to a church, it means he's got a good plan for that church.
எப்பொழுதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியை ஒரு சபைக்கு தேவன் அனுப்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் நாம் அந்த சபைக்கு தேவன் நல்ல திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
Most prophets are rejected as heretics by the people.
அநேக தீர்க்கதரிசிகளை சபையானது இவர் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி ஒதுக்கி விடுகிறது.
And most of the Israelites prefer to listen to the false prophets with their messages of peace and prosperity.
நிறைய இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இந்த தீர்க்கதரிசிகளை செவி கொடுப்பதில்லை, ஆனால் செழிப்பின் தீர்க்கதரிசிகளுக்கு அதிகமாக செவி கொடுக்கிறார்.
See, the message of the false prophets was basically this.
கள்ள தீர்க்கதரிசிகளின் செய்திகள் இதுதான்.
Everything is all right with you.
உங்கள் இடத்தில் எல்லாமே நல்லா நன்றாக தான் இருக்கிறது. உங்களுக்கு சமாதானம்.
God will bless you.
தேவன் உங்களை
ஆசீர்வதிப்பார். He doesn't take all these sins so seriously.
அவர் இந்த பாவங்களை எல்லாம் சீரியஸாக எடுக்க மாட்டார்.
He is a merciful God.
அவர் இரக்கமுள்ள தேவன்.
He will prosper you and everything will go well with you.
அவர் உங்களை செழிக்க செய்வார், எல்லாமே வாய்க்கும் என்று சொல்கிறார்கள்.
You hear such messages today?
இன்றைக்கும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறீர்களா?
Sure.
கண்டிப்பா.
You hear them on television, you hear them in big conferences.
டிவியிலே கேட்கிறீர்கள், பெரிய பெரிய முகாம்களிலே இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறீர்கள்.
And how is it tens of thousands and hundreds of thousands go and listen to these messages?
எப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் போய் இந்த செய்திகளை கேட்கிறார்கள்?
Because that's what they want to hear.
அவர்கள் அப்படிப்பட்ட செய்தி தான் கேட்க விரும்புகிறார்கள்.
Paul speaks about people who want to have their ears tickled.
அவர் செவி தினவுள்ளவர்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறார்.
But Isaiah was not like that.
ஏசாயா அப்படிப்பட்டவனாக இருக்கவில்லை.
He spoke the truth.
ஏசாயா சத்தியத்தை பேசினான்.
And these true prophets always clashed with the false prophets.
எப்பொழுதே மெய்யான தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பிணக்கு இருந்தது.
The true prophets were usually one or two.
மெய்யான தீர்க்கதரிசிகள் எப்பொழுதே ஒருவர் அல்லது இருவர்
இருப்பார்கள். The false prophets were hundreds.
கள்ள தீர்க்கதரிசிகள் 100 பேர் இருப்பார்கள்.
They had the backing of all the rich people and the big people in society.
சமூகாயத்திலே பணக்காரர்களும் பெரிய மக்களும் இவர்களை தான் தாங்குவார்கள்.
And the true prophets struggled.
ஆனாலோ மெய்யான தீர்க்கதரிசி எப்பொழுதே போராடி
கொண்டார்கள். They struggled financially.
பொருளாதார ரீதியிலே அவர்கள் போராடி கொண்டிருந்தார்.
They didn't get any support. They didn't live for money.
அவர்கள் பணத்துக்காக வாழவில்லை, யாருமே அவர்களை தாங்கவில்லை.
And it's the same as 3000 years ago in Isaiah's time, it's the same today.
3000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாவின் காலத்தில் அப்படித்தான் இருந்தது, இன்றைக்கும் அப்படித்தான்
இருக்கு. See what Isaiah says.
ஏசாய் என்ன சொல்கிறான் பாருங்கள்.
He says in verse 3, even an ox knows its owner, chapter 1.
எஜமானையும் கழுதை தன் ஆண்டவன் முன்னையும் அறியும் என்று 1 அதிகாரம் 3 வசனத்திலே
வாசிக்கிறோம். And a donkey knows its manager, but Israel doesn't know, my people don't understand.
இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்கிறார்.
That means God's people had sunk lower than the donkeys.
கழுதைகளை காட்டிலும் கீழான நிலைக்கு தேவ ஜனங்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள்.
What a way to start your message, to tell people that you have sunk lower than donkeys.
நீங்கள் கழுதைகளை காட்டிலும் மோசமாகி விட்டீர்கள் என்று சொல்வதற்கு எப்படி இந்த செய்தி ஆரம்பிக்கிறார்?
If God says that, what can you say? ஆனால்
தேவனே அதை சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல முடியும்?
Are you going to change it and make it look nice, God's message?
தேவனுடைய செய்தி சற்று மாற்றி நலமாய் தோன்றுகிறபடி மாற்றப் போகிறீர்களா?
Then he goes on to say in verse 11 to 15.
11-லிருந்து 15 வசனங்கள் வரை சொல்கிறார்.
First of all he says in verse 4, from verse 6, from the sole of your foot to your head, there's nothing good in all of you.
உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலைமுறை அதிலே சுகமே இல்லை என்று சொல்கிறார்.
Then he says in verse 11 to 15,
11-லிருந்து 15 வசனங்கள்
வரை, what's the use of all your prayer meetings?
உங்களுடைய ஜெப கூட்டங்களினால என்ன பிரயோஜனம்?
I hate your special meetings.
உங்களுடைய விசேஷ கூட்டங்களை நான் வெறுக்கிறேன்.
Your Bible study meetings.
உங்களுடைய வேதபாட கூட்டங்களை
I won't listen to you.
நான் உங்களை கவனிக்க
மாட்டேன். When you pray, your prayer meetings.
உங்களுடைய ஜெப கூட்டங்களிலே உங்கள்
ஜெபத்தை கேட்க மாட்டேன். Because there's sin in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறபடினால உங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன்.
See, a lot of prayer meetings are a waste of time because people don't pray with a clear conscience.
இன்றைக்கு அநேக ஜனங்கள் சுத்த மனசாட்சியோடு கூட ஜெபிப்பதில்லை, ஆகவே எத்தனையோ ஜெப கூட்டங்கள் வீணாக போகிறது.
There's unconfessed sin in their life.
அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது.
When your conscience is clear, even a 2-minute prayer meeting can be a very powerful prayer meeting. God can answer. But when your conscience is not clear, it's better not to pray. You might as well go to sleep because your prayer is a waste of time. What's use having an all-night prayer meeting? You might as well have an all-night sleep. Because your conscience is not clear, and if there's iniquity in your heart, the Lord will not hear you. The Lord told the Israelites, verse 17, do good, seek justice, reprove the ruthless, defend the orphan, plead for the widow.
But
they didn't do that. They didn't care for the poor, they only cared for the rich. Don't you see that today? Preachers going after the rich people. More interested in preaching in the cities than in the poor villages. We see that everywhere. You can't make money in the poor villages.
And
so they go to the big cities among the rich people. That's where they can make money.
And
that's where the false prophets abound, in the palaces of the king. But the Lord is so gracious and so merciful to these people. He says, if you will acknowledge your sin, that's all God requires. Acknowledge your sin and turn from it. I will make your heart as white as snow. Verse
18.
And then Isaiah speaks to Jerusalem, says in verse 21, the faithful city has become a harlot. You know, if you say to some church, listen, you're in a Babylonian condition, you think that church would accept it? They just get angry with you, throw you out, never invite you again. They'll invite some false prophet to comfort them. But if God's people have become involved with worldliness and spiritual harlotry, what do you call them? That's harlotry. Babylon is a Christendom that's involved with business and money. Where they're not interested in godliness. They think God's work can be spread with money. The Bible says friendship with the world is enmity to God. That's what James said. And he looked at Christians in his day and said to them in James 4:4, you adulteresses. Do you think James would be invited to speak in a church if he got up in the church and said, you adulteresses? They won't call him again. People like James and Isaiah, the ones who speak the truth of God, won't be invited to most churches today. They're not saying this in anger. No, they're just telling people their true condition.
I mean,
if a patient has got cancer, what type of doctor would it be who says everything's okay with you, go home in peace?
ஒரு நோயாளி புற்று வியாதியோடு கூட ஒரு மருத்துவத்திலே போகிறான். அந்த மருத்துவர், உனக்கு வியாதி எல்லாம் ஒன்றுமில்லை, நீ நன்றாகத்தான் இருக்கிறான்.
Even though the scan report shows a cancer.
அங்கே ஸ்கேன் அறிக்கையானது அவருக்கு கேன்சர் இருக்கிறது என்று காண்பிக்கிறது.
And the doctor says, no, I don't want to offend this person.
டாக்டர் சொல்கிறார், நான் இவரை மனம் புண்படுத்த விரும்பவில்லை.
I don't want to hurt him.
இவருக்கு தீங்குழைக்க விரும்பவில்லை.
So he says, everything's okay with you.
எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒன்றுமில்லை என்று
சொல்கிறார். Collects his fees. And
send
him off.
This
is exactly what's happening in a lot of preaching today. I'll tell you, the great need today is for prophets like Isaiah and James, who will speak the truth in love. There are some people who speak the truth, some who speak in love, but very few who speak the truth in love. In chapter 2, Isaiah speaks about the day when the kingdom of God will be established all over the earth.
பூமி முழுவதுமாய் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய நாட்களை குறித்து
the word of the Lord will go out from Jerusalem verse 3 last part
மூன்றாம் அதிகாரம் கடைசி பகுதியில் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்படும் என்று சொல்கிறார்
and that day it says in verse chapter 2 verse 11 the proud look of man will be humbled
மனிதருடைய மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும் என்று சொல்கிறார்
pride is the very opposite of God's nature
தேவனுடைய சுபாவத்துக்கு நேர் எதிரடியாக இருக்கும்
God resists the proud 24 hours of every day
ஒவ்வொரு நாளிலேயும் 24 மணி நேரங்களும் தேவன் பெருமைக்கு
I want to say to you that pride sends more people to hell than any other sin
வேறு எந்த பாவத்தை காட்டிலும் பெருமை தான் அநேகரை நரகத்துக்கு அனுப்புகிறது என்று சொல்கிறேன்
so remember this that if you don't get grace from God it's because of pride
தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது பெருமை நிமித்தமாகத்தான்
if you want to live a wise and useful life on earth
ஞானமுள்ள பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ
always humble yourself before God
தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் உங்களை தாழ்த்துங்கள்
and walk in humility with your fellow man
உங்களுடைய சக மனிதனோடு கூட தாழ்மையில் நடவுங்கள்
seek that only Jesus Christ will be exalted in your life
உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு மட்டுமே உயர்த்தப்பட்டிருப்பார் என்பதை தேடுங்கள்
and when God uses you in some way
ஏதாவது ஒரு விதத்தில் தேவன் உங்களை பயன்படுத்தினால்
keep your face in the dust and don't be like it says here in verse 12 somebody whose head is lifted up
உங்களுடைய முகத்தை துளிலே நுழுத்தி நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள் இந்த 12 ஆம் வசனத்தில் சொன்னது போல உங்களுடைய தலையை பெருமினாலே நீங்கள் தூக்கி பார்க்க வேண்டாம்
Further down we read in chapter 2 verse 22 a very lovely verse.
2nd adhigaram 22nd vasanathile arumiyana oru vasanathai vaasikkiram.
Stop regarding man whose breath of life is in his nostrils.
Naasile swasamulla manushane nambuvathai vittu vidungal.
Whenever you are tempted to be afraid of man.
Eppozhellam manidhanai paarthu bayapada neenga solikkapadukireengalo indha vasanathai nyabathile veithukollunga.
I remember as a young preacher I was very shy and I found myself nervous whenever I had to preach before people.
Eppozhellam naan janangal munbaga prasangikka virumbugirano naan valiba naatil irukkumbolude அப்பொழுது நான் வெக்கத்தினாலே கூணி குறுகி நிற்பேன்
and you know how young preachers are we try to impress people with our preaching
இளம் பிரசங்கியார்களாக இருக்கும் பொழுது எப்படி இருப்போம் என்று எண்ணி பாருங்கள் நாங்கள் எப்படியாவது மக்கள் கேட்கிறவர்களை கவர வேண்டும் என்று பிரசங்கித்தோம்
and the lord spoke to me through this verse
இந்த வசனத்தின் மூலமாக தேவன் என்னோடு கூட பேசினார்
he says look at those people as piles of dust
இங்கே மண் குவியலாக இருப்பது போல நீ மக்களை பாருங்கள்
each person is a pile of dust
ஒவ்வொரு மனிதனும் ஒரு மண் குவியல்
the only reason they are alive is because I've given them breath
நான் அவர்களுக்கு நாசிலே சுவாசத்தை கொடுத்த அப்படினாலே மாத்திரம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்
If I take that breath away right now
அந்த நாசியில் அவருக்கு சுவாசத்தை இப்பொழுது எடுத்து விட்டால்
You won't see 200 people in front of you you'll just see 200 piles of dust
இன்னைக்கு இப்பொழுது நீ உன் முன்பாக 200 மக்களை நீ பார்க்க மாட்டாய் 200 மண் குவியலை தான் பார்ப்பாய்
Imagine that you're standing in front of 200 lumps of dust
நீ இப்பொழுது 200 மண் குவியலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறாய் என்று கற்பனை செய்து பார்
Would you be afraid to speak to them
அவர்களுக்கு பேசுவதற்கு பயப்படுவாயா
You wouldn't
நீ பயப்பட மாட்டாய்
But that is what man is.
ஆனால் மனிதன் அப்படி தான் இருக்கிறான்.
Stop regarding man whose only thing he's got breath of life in his nose.
மனிதனுக்கு இருக்கிற காரியம் ஒரே ஒன்று அது என்னவென்றால் அவனுடைய நாசியிலே சுவாசம் இருக்கிறது.
It doesn't matter who they are.
அவர் யாரா இருந்தாலும் பரவாயில்லை.
Black dust, white dust, brown dust, yellow dust.
கருப்பான மண்ணா இருந்தால் என்ன, வெள்ளையான நல்ல மண்ணா இருந்தால் என்ன, மரக்கரல இருக்கக்கூடிய மண்ணா இருந்தால் என்ன?
When I understood that
இதை நான் விளங்கிக் கொண்ட பொழுது
ஐ பிகேம் ஃப்ரீ ஃப்ரம் ட்ரைங் டு இம்ப்ரஸ் பீப்பிள்
நான் ஜனங்களை கவர்ச்சி பண்ண வேண்டுமே என்பதிலிருந்து நான் விடுதலையாகி
விட்டேன் chapter 3 verse 10 and 11 we see a very lovely verse
மூன்றாம் அதிகாரம் 10 11 வசனங்களிலே அருமையான வாசகம்
பார்க்கலாம் the lord tells isaiah to tell to the speak to the righteous people in his time
அவருடைய நாட்களிலே வாழ்ந்த நீதிமான்களுக்கு பேச என்று சொன்னார்
say to the righteous that it will go well with them and they will eat the fruit of their actions
உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள்
and woe to the wicked verse 11 it will go badly with them what he deserves will be done to him
துன்மார்க்கனுக்கு ஐயோ அவனுக்கு கேடு உண்டாகும் அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்காது
it will always go well with the righteous
எப்பொழுதே நீதிமானுக்கு
செம்மையாக continue to be righteous
அவன் தொடர்ந்து நீதிமானாக
இருப்பான் and it will always go badly with the wicked
துன்மார்க்கனுக்கு எப்பொழுதும் காரியம் கை கூடாது
in chapter 3 verse 12
மூன்றாம் அதிகாரம் 12 ஆம்
வசனம் the isaiah speaks of the pathetic condition of the people of israel
இஸ்ரவேல் ஜனங்களுடைய பரிதாபமான நிலைமையை குறித்து சொல்கிறார்
he says their oppressors are children their leaders are children
பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள்
and women rule over them
ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள்
that means they are immature and effeminate the leaders of israel
அதனுடைய பொருள் என்னவென்றால் இஸ்ரவேலின் தலைவர்கள் அவர்கள் வளராதவர்களாய் முதிர்ச்சி அடையாதவர்களாய் அவர்கள் பெண்களை போல இருக்கிறார்
that's the condition of many of god's people today their leaders are immature
இன்றைக்கும் अनेक மக்களுடைய தலைவர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள் வளராதவர்களாய் இருக்கிறார்கள்
and they are like women they are not bold to rebuke sin in the church
சபையிலே பாவத்தை கண்டித்து சொல்லக்கூடாத அளவுக்கு அவர்கள் பெண்களை போல அவர்கள் பயந்தவர்களாய் இருக்கிறார்கள்
that's the meaning of being like a woman
ஒரு ஸ்திரீயை போல இருக்கிறாய் என்பதனுடைய
பொருள் இது women are not generally bold
பொதுவாக சொல்லப்போனால் ஸ்திரீகளுக்கு தைரியம் இல்லை
and the lord is rebuking the leaders, saying, "You people are like women."
தலைவர்களே, நீங்கள் ஸ்திரிகளை போல இருக்கிறீர்கள் என்று சொல்லி கடிந்து கொள்கிறார்.
So the Lord wants to enter into judgment, verse 14, with the elders and rulers of His people first.
முதலாவதாக தலைவர்களிடத்திலே ஜனங்களை தீர்க்கிறேன் என்று சொல்கிறார்.
Before the Lord judges the people, He judges the rulers.
ஜனத்தை அவர் நியாயந்திருப்பதற்கு முன்பாக மூப்பர்களின் தலைவர் எப்பொழுதுமே அதனுடைய பிரபுக்கள் இடத்திலே அவர்
நியாயந்திருக்கிறார்.
நீங்கள் ஏன் என் ஜனத்தை நொறுக்குகிறீர்கள், சிறுமியானவர்களின் முகத்தை
நெருக்கிறீர்கள்,
உங்களுடைய அவர்கள் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏன் நீங்கள் சிறுமியானவர்களை போட்டு
நசுக்குகிறீர்கள்,
அது அவருடைய முகத்தை மண்ணிலே போட்டு அழுத்துவது போல
இருக்கிறது.
நீங்கள் நல்ல சொகுசான விதத்திலே வாழும்படியாக இப்படி செய்கிறீர்கள்.
The Lord deals with the leaders first.
முதலாவதாக தேவன் தலைவர்களிடத்தில் இடைபடுகிறார்.
Let's take Isaiah's strong words to heart and it will change our lives.
இயேசாயாவினுடைய கடினமான வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம், அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றட்டும்.
ஆமென்.
ஆமென்.